நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பாஸ்கரன்.
வணக்கம் ஐயா. வணக்கம்.
அண்மையிலே சிறப்பு முகாமில் இருப்பவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று அறிந்தோம். நீங்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தீர்கள் என்று அறிகிறோம். அது உண்மைதானே?
என்னன்னு சொன்னா, நாங்கள் இங்க வந்து 78-80 பேருக்கு நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த 10 காலமாக நாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில், நாங்கள் 2 விடுதலையை கேட்டு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், கடந்த மாதம் வந்து நாங்கள் 78 பேரும் இந்த முகாமில் எமது விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். 20 போராடிய சூழ்நிலையில் இங்கே ஒரு மறுவாழ்வு ஆணையாளர் அவர்கள் வருவதற்கு எங்களை விடுதலை செய்வதாக உறுதியளித்து போராட்டத்தை கைவிடும்படி கூறியிருந்தார். அந்த வகையில் நாங்கள் தற்காலிகமாக போராட்டத்தை இடம்பெற்றோம். ஆனால் இன்று வரை யாரும் விடுதலை செய்யப்படாத காரணத்தினால் நாங்கள் மீண்டும் எமது போராட்டத்தை போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வந்து சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இவர்கள் விடுதலை தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஊடகங்களில் கருத்து கூறியதை கேட்டு நாங்கள் மன விரக்தியில் ஆளாகி, மன உளைச்சல் தாங்க முடியாமல் தூக்க மாத்திரைகளை அருந்தியும் கள்ளத்தில் வெட்டியும் வயிற்றில் கிழித்தும் தூக்கில் தொங்கியும் தற்கொலை முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். தற்பொழுது 3 நபர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மீத உள்ளவர்கள் நாங்கள் அனைவரும் தற்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். ஐயா
பாஸ்கரன், உங்களை என்ன குற்றச்சாட்டில் இந்த சிறப்பு முகாமில் தடுத்து வைத்திருக்கிறார்கள்?
என்ன வந்து வெளிநாடு செல்ல முயன்ற சொல்லி கைது செய்தவங்க, அந்த வழக்கு வந்து பொய் வழக்கண்ட தள்ளுபடி ஆயிட்டது. நான் முன்னாள் போராளி. இலங்கை அரசு என்னை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி இந்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. அதற்காக என்னை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்து நாடு கடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கியிருந்தேன். அது பின்னர் வந்து தமிழக அரசு மத்திய அரசின் வேண்டுகோளுக்கு நங்கு அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. தற்பொழுது நான் எந்த நேரமும் நாடு கடத்தி இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்படலாம் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது இருந்து வருகிறேன். மீண்டும் வழக்கு தொடர எனக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆகவே மிகவும் முக்கியமான சூழ்நிலை இருக்கிறார்.
அமைச்சர் மஸ்தான் அவர்கள் நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள் என்று ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அது எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை.
நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று மறுவாழ்வு ஆணையர் வந்த மறுநாள் அகதிகளுக்கான புறநாள் அமைச்சர் அவர்கள் வந்து ஊடகங்களிலே பேட்டியளித்திருந்தார். விடுதலை செய்யப்படுவதாக சட்டவிரோதமாக நாடு கடத்த முடிய மாட்டோம் என்று உறுதி அளித்திருந்தார். ஆனால் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய கருத்து மாறுபட்டதாக இருந்தது. அதனால் நாங்கள் மன உளைச்சலுக்கும் மன விரக்திக்கு ஆளாயிருந்த காரணத்தினால்தான் நாங்கள் இப்படி ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது.
பாஸ்கரன், நான் இந்த நிகழ்ச்சியை தயார்படுத்துவதற்காக இணையத்திலே தேடிய பொழுது 2014 நவம்பர் 18 பின்னர் 2015 செப்டம்பர் 14 திருச்சி சிறப்பு முகாமிலே இருப்பவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதை செய்தவர்கள் ஒரே ஆட்களா அல்லது வெவ்வேறு ஆட்களா?
இது அந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட 2014-15 வந்து முயற்சியில் ஈடுபட்டவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இது நாங்கள் வந்து இப்பொழுது 2-3 தான் இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்.
உங்களது குடும்பம் எங்கே இருக்கிறது பாஸ்கரன்?
நான் இங்கே இருக்கிறேன். என்னோட குழந்தைகள் வந்து இலங்கைக்கு என்னை கைது செய்த காரணத்தினால் அனுப்பி வைத்துள்ளேன். அவர்கள் அங்கே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தற்பொழுது நாடு கடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நாடு கடத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு நாங்கள் நாடு கடத்துவதற்காக என்னை இங்கே தடுத்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நான் 6 வந்து சிறையில் இருந்து வருகிறேன்.
அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட முதல் எங்கே இருந்தார்கள்?
அவர்கள் இந்தியாவில் படித்துக் கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் முகாமில் இருக்கவில்லை,
வெளிப்பதிவில் இருந்தோம். முகாம் பதிவு வெளியில பதிஞ்சிருந்தோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தமிழ்நாட்டில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இலங்கை தமிழர் பாஸ்கரன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். உங்களை போல மற்றவர்கள் குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள்?
அவர்களது குடும்பங்கள் இங்கே இருக்கக்கூடிய 110 பதிகள் முகாம்களிலே பதிவு செய்யப்பட்டு அந்த முகாம்களிலே வசித்து வருகிறார்கள். ஒரு சிலருக்கும் குடும்பங்கள் வந்து இலங்கையிலே தாயகத்திலே இருக்கிறது. அவர்கள் இருந்து இங்கு சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டு இங்கே அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள்.
எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகுமா என்று சிலர் கேட்பார்கள். அப்படி உங்களை பார்த்து கேட்பவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்?
என்னென்னு சொன்னால், கண்டிப்பாக நாங்களும் ஒருத்தர் வந்து தற்கொலை முயற்சிக்கு சென்றால் நாங்கள் இது தீர்வாகாது என்று தடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் தான். யாரும் வந்து ஒருத்தர் இறப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்றது எங்களுக்கு நன்கு புரியும். ஆனால் அவர்களை தாண்டி நாங்கள் 6 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு ஆளாகி தொடர்ந்து அடக்குமுறைகளால் அடக்கப்பட்டு வருகின்றோம். அப்பொழுது எங்களுடைய குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. எங்களுடைய குடும்பங்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சிலரது குடும்பங்கள் பிரிந்து விட்டது. அண்மையில் ஒரு சகோதரன் மனைவி, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இனி உங்களோட வாழ முடியாது என்று சொல்லி பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறு திருமணம் செய்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியில் செல்ல முடியாது, இங்கே இருந்து வாழ்வதை விட்டு நாங்கள் இறந்து போகலாம் என்று ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி முடியாத கட்டத்தில், அடுத்த கட்ட முடிவை எதிர்பார்த்து ஏமாந்த கட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தோம்.
உங்கள் முடிவு, மற்ற 17 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முடிவு எடுத்தீர்களா அல்லது தனித்தனியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது?
என்னென்று சொன்னால் ஐயா, தற்கொலை முடிவு வந்து இது எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்த என்று சொல்லுவாங்க. அப்படித்தான், அதாவது வந்து என்ன சொன்னா, போராட்டத்தில் எல்லாரும் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் கூடியிருந்த வேளை, ஏற்கனவே 10 நாட்களாக 2 தோழர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள், அவர்கள் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. மருத்துவர்கள் வந்து பார்வையிடவில்லை, யாரும் அதிகாரிகளும் வந்து பேசவில்லை. அவர்களுக்கு வந்து இதய துடிப்பு குறைந்து விட்டது, காய்ச்சல் வந்து விட்டது. அந்த சூழ்நிலையில் இந்த அளவிலும் அதிகாரிகள் எந்த அக்கறையும் செலுத்தாதவர்கள் அப்போது நம்மளது வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்று முடிவெடுத்து அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், மாத்திரை போட்டவர்கள் அனைவரும் வந்து ஒன்றாக முடிவெடுத்து போட்டவர்கள் தான்.
உங்களுக்காக புலம்பெயர்ந்த நாங்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
எங்களுக்காக புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழக்கூடிய எங்களுடைய உறவுகள் இந்த ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இருந்து இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளாமல் எங்களுக்காக தயவு செய்து இந்திய தூதரகங்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் அலுவலகங்கள் முன்பாக தங்களுடைய ஆதங்கத்தையும் எதிர்ப்பையும் கோரிக்கையையும் முன்வைத்து எங்களுக்காக ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.
இப்படி நீங்கள் கருத்து வெளியிடுவதால் உங்களுக்கு இந்த முகாமிலே ஏதாவது ஆபத்து இருக்குமா?
இல்ல, நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து தான் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறோம். என்னென்னு சொன்னா, கிட்டத்தட்ட நான் 6 ஆண்டுகளாக இருக்கிறேன். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சில துன்படுத்தல்களை இங்கு உள்ள காவல்துறைக்கு அவர்களுக்கு பயந்து நாங்கள் வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை அமைதியாக முன்வைத்திருந்தோம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எங்களுடைய மனநிலை மாற்றம் பெற்றுவிட்டது. வெளியில் சொல்லித்தான் ஆக வேண்டும், இங்கு உள்ள பிரச்சனைகள் வெளியே தெரியத்தான் ஆக வேண்டும். அதுதான் தற்பொழுது இப்படி ஒரு செய்தி இப்பொழுதுதான் உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தெரிகிறது. இப்படி ஒரு இடம் இருக்கிறது, இப்படி எமது உறவுகள் வந்து தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்றது தெரிகிறது. இதனால் எங்களுக்கு இனி வர்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஐயா.
மிக்க நன்றி பாஸ்கரன். உங்களுடைய சிக்கலான சூழ்நிலையிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி உங்களது நிலைமை குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. உங்களுக்கு ஒரு தீர்வு விரைவில் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. நீங்க எந்த நேரமும் யார் வேணுமென்றாலும், மக்கள் வேணும் என்று சொன்னாலும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை எங்களிடம் கேட்டறியலாம். எந்த நேரமும் பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை உடனே வழியை சொல்லுவோம். கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.